SBS தமிழ்.
வணக்கம் கண்ணன், கார்த்திக், லலிதா, உங்க மூவருக்கும் வணக்கம்.
வணக்கம்.
கண்ணன், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். நீங்க வந்து லிபரல் கட்சியோட அல்லது வந்து குயின்ஸ்லாண்ட்ல இயங்குகிற லிபரல் நேஷனல் கட்சியோட ஆதரவாளர். அந்த வகையில வந்து இந்த லிபரல் கட்சி வந்து இப்ப ஆட்சியை பிடிச்சிருக்கு, அதுல கோயலிஷன் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு. இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க?
வணக்கம் எஸ்பிஎஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து முதல் வந்து டாக்ஸ், இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அவருடைய அவங்க இருக்கிற பாலிசி, இதுதான். இந்த ரெண்டும் தான் அவங்கள வந்து குயின்ஸ்லாண்ட புறத்தோட பெருவாரியா ஜெயிக்க வைப்பதற்கான முக்கிய காரணம்.
கார்த்திக், நீங்க லேபர் கட்சியோட ஆதரவாளர், இந்த வகையில நீங்க ரொம்ப எதிர்பார்த்தீங்க லேபர் கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சிடும் அப்படின்னு, ஆனா பிடிக்க முடியல. நீங்க தோத்து போனதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு படுது?
வணக்கம் எஸ்பிஎஸ் நேயர்களே, நாங்க தோத்து போனதுக்கு மிகப்பெரிய காரணம்னு சொன்னா, நிறைய நல்ல தொலைநோக்கு திட்டங்களோட நாங்க இந்த தேர்தல் களத்தில் குதித்தோங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். அதுவே எங்களுக்கு வரமே சாபமாவது போல, அதுவே எங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் மிகப்பெரிய காரணம் நாங்க தோல்வி அடைஞ்சதுக்கு.
சரி லலிதா, இப்போ இடதுசாரி கட்சிகளை வந்து நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துறீங்க, குறிப்பாக கிரீன்ஸ் கட்சிய பாலிசியை வந்து நீங்க கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம். தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது சுயேட்சைகள் வந்து 6 இடங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க, ஆனால் கிரீன்ஸ் கட்சியால் ஒரே ஒரு இடத்த தான் கைப்பற்ற முடிஞ்சிருக்கு. மற்ற இடதுசாரி கட்சிகளால் பெருவாரியான வாக்குகளை கூட கவர முடியலை. இந்த மாதிரியான ஒரு தோல்விக்கு அல்லது இந்த மாதிரியான ஒரு தேக்க நிலைக்கு என்ன காரணம் உங்களுக்கு படுது?
காரணம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமாக லேபரும் லிபரல் கட்சிகளுக்கும் அவங்களோட பாலிசி வந்து அதிகமாக வித்தியாசமே கிடையாது. இப்போ லேபர் பார்ட்டி வந்து பல பாலிசிகளை வச்சு இந்த காலத்தை குதிச்சிருந்தாலும், அவங்களுக்கு வந்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகவும் குறைந்த அளவு பலம் இருந்தது. அடானி எடுத்துக்குவோம், 10,000 வேலை கிடைக்கும்னு சொன்னாங்களே தவிர, ஆனா இவங்களை வந்து அது சரியில்லை, வேற என்ன மாற்று தொழில் இவங்க உருவாக்க போறாங்கன்னு எதுவுமே சொல்லல. சோ அந்த வகையில ஒரு வாக்கு கெதை பண்றதுக்காக மட்டும் சொன்னாங்களே தவிர, திட்டவட்டமான திட்டங்கள் இல்லை.
கண்ணன், அதாவது இப்ப லிபரல் கட்சியை பொறுத்தளவுல அல்லது எல்என்பியை பொறுத்தளவுல எக்கானமி, பொருளாதாரத்தை வந்து என்ன கட்டமைக்கவும் அல்லது வலுவாக கொண்டு போகவும் நாங்கள் தான் சிறந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லி பிரச்சாரம் பண்ணீங்க, அதனால் வெற்றி சாத்தியம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இம்மிக்ரேஷனில் வந்து கொஞ்சம் டஃப்பாக இன்னும் நிறைய பேரை உள்ளே விடுறதில்லை, அதே மாதிரி நோ போட்டுங்கிற பாலிசியை வந்து அதே மாதிரி தொடருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா?
நீங்கள் அந்த இமிக்ரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து லேபரும் அதே பெரிய வித்தியாசம் கிடையாது பாலிசியில பொறுத்தளவு. இப்ப அவங்க இந்த பிரச்சாரத்துல முன் வச்சதுல பாத்தீங்கன்னா, இல்ல எல்என்பியா இருக்கட்டும் லேபரா இருக்கட்டும், அவங்களுடைய பாலிசியில பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணு கிடையாது.
லேபரை பொறுத்தளவுல அவங்க வந்து இமிக்ரேஷன் நம்பரை வந்து குறைக்கிறதாக சொல்லவே இல்லை, ஆனா லிபரல் கட்சி வந்து 190,000 அல்லது 190,000 இருக்கிறத 160,000 ஆக தான் வச்சிருப்போம் ங்கிற மாதிரி சொன்னது வந்து ஒரு குறைவான ஒரு எண்ணிக்கை தானே. அது வந்து ஒருவேளை கன்சர்வேட்டிவ் ஓட்ஸை வந்து கவர்ந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா?
இல்ல, அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க 190,000 160,000 பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லை.
நீங்க பாத்தீங்களா, இது ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு விவாதம், எண்ணிக்கைகளை வைத்து ஒரு மனித வாழ்க்கையை எடை போடுற ஒரு ஒரு விவாதம் இது. ரெஃபியூஜிஸ் மெனஸ் ஐலண்ட்ல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க எண்ணிக்கையை பற்றி விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில அத்தனை, இப்ப நம்ம மூணு பேர் பேசுறோம், மூணு பேருமே நாட்டுக்கு குடியேறினவங்க தான். இப்படி குடியேறினவங்களையும் நீங்க உங்க மக்களையும் நீங்க தடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது இதுல என்ன நியாயம் இருக்கு? ஆனா லிபரலுக்கும் லிபருக்கும் ரெண்டுக்குமே எந்த வித்தியாசமே கிடையாது, அது மட்டும் உண்மை, அது ஒத்துக்கிறேன்.
அதாவது வந்து நம்ம எப்பொழுதுமே நம்முடைய அரசியல்வாதிகள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறது, ஆஸ்திரேலியா இஸ் லக்கி கண்ட்ரி, லக்கி கண்ட்ரி, நீங்க ஒரு லக்கி கண்ட்ரியில இருக்கிறீங்க. உண்மைதான், ஆனா அதிர்ஷ்டம் என்பது நம்ம அம்மா சம்பாதித்து வைத்த சொத்து மாதிரி, அதை கவனம் இல்லாம செலவு பண்ணிட்டே இருந்தா துரதிர்ஷ்டம் ஆயிரும். அதை வளர்க்கணும் அல்லது காப்பாற்றணும்னா நல்ல திட்டங்கள், விஷன், அதாவது தொலைநோக்கு பார்வை கண்டிப்பா தேவை. அந்த விதத்துல லேபர் அருமையா நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஆனா ஸ்காட் மாரிசன் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் செய்த ஒரே பிரச்சாரம் நீங்க நல்லாவே சொல்லலாம், அதாவது வந்து எல்என்பிக்கு எந்த திட்டமுமே இல்லை. அவர் செய்த ஒரே ஒரு இது நீங்க பாத்தீங்கன்னா, புத்திசாலித்தனமா அவர் என்ன பண்ணாருன்னா, திரும்ப திரும்ப பில்லை நம்பாதே, பில்லை நம்பாதே. லேபர் வந்து மெகா டாக்ஸ் திட்டம் போட்டிருக்காங்க, அதை நிறைவேற்ற உங்கள் பையில் தான் கை வைப்பார்கள்னு சொல்றாங்க. எச்சரிக்கிறேன், ஜாக்கிரதைன்னு திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி அதையே சொல்லி சொல்லி.
ஆமா, இப்ப அவர் அப்படி சொன்னா கூட நீங்க வந்து நெகட்டிவ் கியரிங், பிராங்கிங் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பயப்படுத்துற மாதிரி கொள்கைகள் கொண்டு வந்தா எப்படி ஆட்கள் ஓட்டு போடுவாங்க?
அது எப்படி பயப்படுற மாதிரி இருக்கும்? அது பயப்படுற மாதிரி கொள்கைகள் கிடையாது. இன்ஃபேக்ட் எல்லா நெகட்டிவ் கேரையும் நிறுத்தி இருந்திருக்கணும். இவர் பாதி வழியில இந்த இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் வச்சு பாலிசி சொல்லும் போது மக்களை குழப்பறாரு. இந்த மாதிரி நெகட்டிவ் கேரை நிறுத்த போறோம், இவங்களுக்கு நிறுத்த மாட்டோம், ஒரு ஒரு விவசாய இல்லாத ஒரு ஒரு பாலிசி அது. அது மட்டும் இல்ல, பெண்கள் இந்த பெண்கள் விஷயத்துல பாத்தீங்களாக்கா, சைல்ட் கேர் ஒர்க்கர்ஸுக்கு மட்டும் அவரு சம்பள உயர்வு கொடுக்கறத சொல்லியிருந்தாரு. ஏன் எல்லா பெண்களுக்கும் சம உரிமையோட கொடுக்கணும்னு ஒரு சட்டத்தை நான் கொண்டு வர போறேன்னு சொல்றதுக்கு என்ன குறைஞ்சு போயிட்டு இருக்கு அப்படி சொல்லியிருந்தாருக்கா. அவருக்கு நிறைய பெண்கள் ஓட்டு கிடைச்சிருக்கோம். ஸோ இரண்டாம் கட்ட மாதிரி பாலிசி செஞ்சாக்கா எப்படி லேபருக்கு ஓட்டு கிடைக்கும்? எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க லேபர் வந்து லிபர்ல வந்து வித்தியாசமா இருக்கிறோம், மக்கள் பக்கம் இருக்கிறோம்னு இவங்க சாதிச்சிருந்தாக்கா நிச்சயமா வென்றிருக்கலாம்.
ரேசல், நீங்க சொன்ன மாதிரி அவங்க திட்டங்கள் மெகா திட்டங்கள் உண்மைதான். அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் கம்மின்னு நான் சொல்லுவேன். அதாவது அது ரொம்ப டீடைல்டா எடுத்து மக்களிடம் சென்றிருந்தால் வாய்ப்பு வேற மாதிரி இருந்திருக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
இப்ப ஒன் நேஷன் ஒரு கட்சியும் கிளைவ் பாமரோட ஆஸ்திரேலியா யுனைடெட் பார்ட்டி, இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் கிடைச்சிருக்கிற வாக்குகள் தான் உங்களுக்கு அதிகமான வெற்றியை கொண்டிருக்கு. அதனால கன்சர்வேட்டிவிசம் அத ரைட் லீனிங்ங்கிறது வந்து இன்னும் அதிகமாக லிபரல வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா?
இல்ல, நீங்க அப்படி எடுத்துக்க முடியாது. இப்ப
நிச்சயமாக எடுத்துக்க
இல்ல இல்ல, எந்த நோக்கத்துல நீங்க அந்த மாதிரி நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? இப்ப ஒரு
பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எண்ணிக்கையை பாத்தீங்களாக்கா உண்மையிலே எல்என்பிக்கு கிடைச்ச ஓட்டு வந்து 9,62,000 ஓட்டு. அது உண்மையிலேயே அவங்க புள்ளியோட பாத்தீங்களாக்கா அவங்களுக்கு வந்து புள்ளியில 2% குறைஞ்சிருக்கு ஓட்டு. அதே மாதிரி நேஷனல் பாத்தீங்களாக்கா அவங்களுக்கு புள்ளி 30% கூடி இருக்குது. ஒன் நேஷனுக்கும் சேர்ந்து போட்டாக்கா 4-5% கிடைச்சிருக்கா அவங்களுக்கு. அந்த 5% இல்லாம அவங்களால அந்த போதுமான சீட் பெற்றிருக்க முடியாது. அவங்க இந்த அவங்க பிரெஃபரன்ஸ் லிபரல் பார்ட்டி கொடுத்ததுனாலதான் இப்ப அவங்களுக்கு வெற்றியை வந்து தக்க வச்சுட்டு இருக்காங்க அவங்க.
ரேசல், நீங்கள் லலிதா ரெண்டு பேரும் சொன்னது மாதிரி கண்டிப்பா வந்து கிளைவ் பாமர் 60-80 மில்லியன் பணம் செலவு பண்ணியிருக்கிறாரு. ஆனா அதுல ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா அவருக்கு எந்த செனட் சீட்டும் கிடைக்கல. இல்லாடி பணநாயகமா இருக்கும் இந்த இதுல, அது மிகப்பெரிய சந்தோஷம். ஆனா அந்த தாக்கம் 3.5% ஓட்டு தாக்கம் வந்து ப்ரிஃபரன்சியல்னு பாத்தீங்கன்னா எல்என்பிக்கு தான் போயிருக்குது. அதே மாதிரி ஒன் நேஷன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 2.7%, அதுவும் வந்து எல்என்பிக்கு தான் போயிருக்குது. அதனால நேச்சுரலி எல்என்பிக்கு குயின்ஸ்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லாருடைய கருத்தும் வந்து குயின்ஸ்லாண்டு தான் ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டரா ஆகிவிட்டது. முதல்ல விக்டோரியான எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனா குயின்ஸ்லாண்ட் கடைசியில ஒரு மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சுங்கிறது எல்லாருடைய அபிப்பிராயமும் கூட. அடிப்படை மாற்றங்கள் நிறைய நமக்கு தேவைப்படுது. உதாரணத்துமா பிராங்கிங் கிரெடிட் எடுத்துட்டீங்கன்னா அதுல பல பில்லியன் டாலர்ஸ் நமக்கு போயிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். அது வந்து பில் ஷார்டன் கூறியது கிப்ட் கிப்ட்னார், அது தவறான வார்த்தைன்னு நான் சொல்லுவேன்.
ஒரு அரவைக்கான பாலிசியை முன் வச்சிருக்காங்க, உட்காந்து அந்த டீடைல்ஸ பார்த்து ஓட்டு போடுறவங்க மிக கம்மி. எந்த பக்கம் ஓட்டு போடுறோம்னு தெரியாம போறவங்க அதிகம். எவ்வளவுதான் விவாதித்தாலும் மற்ற விஷயங்கள் ஈடுபட்டிருக்கு. மர்டாக் பிரஸ், 70% கண்ட்ரோல் நியூஸ் பேப்பர்ஸ்ல அந்த மர்டாக் வந்து லிபரல் பார்ட்டியை சார்ந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்ப யூஎஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த எலெக்ஷனோட வெற்றியை அவங்க கொண்டாடுறாங்க. அவங்க எதுக்கு இதை சமமா பாக்குறாங்கன்னாக்கா டொனால்ட் ட்ரம்ப் வென்றதுக்கும் ஸ்காட் மாரிசன் வென்றதுக்கும் சமமா பாக்குறாங்க.
19 சொல்லிட முடியாது இல்லையா? நீங்க டொனால்ட் ட்ரம்ப்பையும் நீங்க இங்க இருக்க நீங்க ஸ்காட் மாரிசனையும் நீங்க கம்பேர் பண்ணிட முடியாது இல்லையா? ஏன்னா அவங்களுடைய அமெரிக்காவுடைய கொள்கை வேறு, நீங்க ஆஸ்திரேலியாவுடைய கொள்கை வேறு இல்ல.
வாக்குகளே அதிகரிக்க மாட்டேங்குது.
ஏன்னா கிரீன்ஸ் கட்சி வந்து உள்ளூர நிறைய பிரச்சனைங்க இருக்கு. லிபரல் பார்ட்டியில தலைவர் மாத்தி மாத்தி வந்த மாதிரி கிரீன்ஸ் கட்சி அந்த மாதிரி பலவிதமான சண்டைகள் ஏற்பட்டது. அது ஒரு ஒரு விஷயம்
இல்லைங்க. நான் என்னைய பொறுத்த வரைக்கும் கிரீனை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, கிரீன் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் திங்கிங் நான் நினைக்கிறேன். அதாவது எண்ணங்கள் நல்லதா இருக்கலாம், அதனால நடைமுறைப்படுத்த. உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த உடனே கம்ப்ளீட்டா ஃபாசில் ஃபியூல் எல்லாத்தையும் தூக்கிடு, ரெனியூபிள் எனர்ஜி 100% போகணுங்கிறது இயலாதது. பேரலா தான் எதையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண
முடியாது. 10 உலகமே இருக்காது. அப்ப நீங்க போய் உங்க கொள்கையில் எங்க வைக்க போறீங்க? அதான் கேக்குற கேள்வி.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் பரிமாற்றம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டுள்ளோம். தேர்தல் வெற்றி தோல்வி குறித்த பரிமாற்றம் நிகழ்ச்சி. இதில் கலந்து கொண்டிருப்பவர்கள் குயின்ஸ்லாண்ட் மாநிலத்திலிருந்து லிபரல் கட்சியின் ஆதரவாளர் கண்ணன், லேபர் கட்சியின் ஆதரவாளர் கார்த்திக், மெல்பர்ன் நகரிலிருந்து கிரீன்ஸ் கட்சி அல்லது இடதுசாரிகளின் ஆதரவாளர் லலிதா ஆகியோர்.
இப்ப லிபரல் பார்ட்டியும் கிளைமேட் சேஞ்சஸ்க்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க கிளைமேட்டுக்குன்னு ஒரு அந்த ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு ஃபண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. அது கிட்டத்தட்ட எவ்வளவு அப்படி
கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறாங்க?
இல்லைங்க, நீங்க எடுத்தீங்கன்னா எனர்ஜி, நேஷனல் எனர்ஜி இதுன்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க. அதையும் வந்து மால்கம் டர்ன்பல் கொண்டு வந்தது வந்து அப்கோர்ஸ் பை பார்ட்டிஷன்ல லேபர் அது ஓகேன்னு சொன்னதையும் அவங்க வந்து நடைமுறைப்படுத்தாம விட்டுட்டாங்க. அது பெரிய வருத்தம் பாருங்க.
இப்ப நீங்க லேபர் வந்து நீங்க எடுத்திருக்க கொள்கைகள் வந்து சரியான இருந்திருந்தா உங்களுக்கு வந்து இப்ப நீங்க சொல்ற மாநிலங்களை என்எஸ்டபிள்யூவா இருக்கட்டும் விக்டோரியாவா இருக்கட்டும் அப்ப அவங்க உங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கணும் இல்லையா?
அதே கிளிப்பிள்ளை மாதிரி பிள்ளை நம்பாதே, அவங்க திட்டத்துல இருந்து உங்க கையில இருந்துதான் பணம் எடுப்பாங்க திரும்ப திரும்ப சொன்னது. கடைசியா இருந்த ஒரு 15% வாக்காளர்கள் வந்து கடைசி வரைக்கும் முடிவு செய்யாதவர்கள். கடைசி நேரத்துல போய் போடும்போது இந்த மாதிரி வார்த்தை திரும்ப 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 கேட்க உள்ள போகும்போது ஓ ரிஸ்க் தான், எதுக்கு இருக்கிறத பாத்துக்குவோம், தேவையில்லாம புது ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாங்கிற மனப்பக்குவத்தை கொண்டு வந்துருது பாருங்க. அது ஒரு காரணம். அதனாலதான் அந்த இழப்புன்னு நான் நினைக்கிறேன். கைநோக்கு திட்டங்கள் அது வந்து உடனே நீங்க செயல்படுத்தாது, உள்ளுக்குள்ள வந்து பொறுமையா தான் அது நடக்கும்னு வைங்களேன். ஆனா அந்த மாதிரி திட்டங்கள் நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா ரொம்ப ரொம்ப நாளா இப்ப சொல்ற மாதிரி கிளைமேட் இதை நம்ம இக்னோர் பண்றதோ அல்லது வந்து இப்ப சொல்றாங்க அப்கோர்ஸ் எல்என்பி வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்டை நாங்க வந்து மீட் பண்ணிடுவோம் 2020 பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொன்னு அவங்க அதே நேரத்துல திரும்ப திரும்ப ஜாஸ் ஃப்ரைடன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ட்ரெஷரை சொல்றது வந்து பாருங்க மத்த நாடுகள்லாம் இதே இப்ப சில நாடுகள் வந்து நிறையவே எமிட் பண்றாங்க, ஆனா நம்முடைய நம்ம அப்படி எதையுமே பார்க்க கூடாது. அவங்க செய்யலை இவங்க செய்யலைன்னு சொல்லுங்க, நாம என்ன செய்கிறோம், நாடு என்ன செய்தது நமக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறது, நீ என்ன செய்தாங்கிற மாதிரி மத்த நாடு செய்யறதை பத்தி நம்ம கொள்ளக்கூடாது. நம்ம நாடு நல்ல நாடு, நம்ம நாட்டுக்கு நாம என்ன செய்யணும்னு யோசிக்கணும் இல்லைங்களா?
சரி, புதிய ஆட்சி வரும் 3 ஆண்டுகள் தொடரப்போகின்ற ஸ்காட் மோரிசன் தலைமையிலான இந்த ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு லலிதா சொல்லுங்க.
ரெண்டு மூணு விஷயங்கள் முக்கியமா எனக்கு தோணுது. ஒண்ணு வந்து கிறிஸ்துவர்கள் வெள்ளையர்கள் டாமினேட் பண்ற ஒரு ஆட்சியா இருக்க போது ஏற்கனவே இப்பயே இப்ப ஒரு இலெக்ஷன் முடிஞ்சு 24 மணி நேரம் கூட அவ்வளவு அதுக்குள்ள ரிலிஜியஸ் ஃப்ரீடம் பற்றி பேச தொடங்கிட்டாரு ஸ்காட் மோரிசன். ஸோ அது முக்கியமான ஒண்ணு. அபிரிஜின மக்களை இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு போற ஒரு ஆட்சியா இருக்க போது, ரெஃப்யூஜிஸ இன்னும் மோசமான நிலையை கொண்டு போற ஒரு ஆட்சியா இருக்க போது, இவங்க பொருளாதாரம் பற்றி பேசினா கூட உலக பொருளாதாரம் வந்து நம்மளை மிகவும் பாதிக்க போகுது. ஏன்னா இவங்களுக்கு போதுமான பாதுகாப்பு கைவசம் இல்லை முந்தி இருந்த மாதிரி. இன்னும் மட்டமான ஒரு நிலைக்கு இந்த நாடு போக போகுதுன்றது என்னோட கருத்து.
சரி,
என்னுடைய கருத்து என்னன்னா பெரிய மாற்றங்கள் வந்துடாது. காரணம் என்னன்னா ஸ்காட் மாரிசன் தனி ஒன் மேன் பேண்டுன்னு சொல்லுவோம்னா அந்த விதத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதனால அவர் புத்திசாலித்தனமாக நான் தான் இனி பவருங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா குயின்ஸ்லாண்ட்ல அகெயின் இப்ப பீட்டர் டட்டன் வெற்றி பெற்றிருக்கிறார், அதிக வாக்குப்பகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதனால அந்த கட்சிக்குள் இன்னும் இந்த உட்பூசல் எக்ஸ்ட்ரீம் ரைட்டு கன்சர்வேட்டிவ் லெப்ட் மாடரேட் இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனுடைய பாதிப்பு வந்து ஸ்காட் மாரிசன் பெருசா எதுவும் சாதிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சாதித்தால் மகிழ்ச்சி.
கண்ணன்,
இந்த ஒரு 3 வருடத்துல என்னைய பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி வந்து கண்டிப்பா வேலை வாய்ப்பு உருவாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத இவங்களுடைய பார்வை என்னன்னா அப்படிதான் இருக்குது. என்னன்னா இப்ப வேலை வாய்ப்பு இந்த உலக அளவுல பொருளாதார வீக்கம் வந்தாலும் அது வந்து நம்ம ஆஸ்திரேலியாவை பெரிய அளவுல பாதிக்காது. ஆனா அதற்கான நடவடிக்கைகளை வந்து வேலை உருவாக்கத்தை வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறதா என்னுடைய கருத்தா இருக்கும்.
மிக்க நன்றி லலிதா, கார்த்திக், கண்ணன், உங்க 3 பேருக்கும் மிக்க நன்றி.
நன்றி
நன்றி நன்றி.
எஸ்பிஎஸ் தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.